நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
இயற்கை வழியில் வேளாண்மை செய்யும் போது மகசூல் குறைந்து அதனால் வருமானம் குறைகின்ற சூழ்நிலை இருக்கும்போது இயற்கை வழியில் வேளாண்மை செய்வதோடு தான் விளைவித்த பொருட்களை தானே விற்பனையும் செய்து வரும் ஆளாந்துறை முகாசி மங்கலத்தைச் சேர்ந்த ஏ செல்வராஜ் அவர்களது அனுபவங்களை கேட்போம்.
வணக்கங்க.
வணக்கம்.
இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இயற்கை வழியில வேளாண்மை செய்யணும், இயற்கை வழியில விளைவிச்ச பொருட்களை தான் சாப்பிடணும், அதுதான் விவசாயிகளுக்கும் நல்லது, பொதுமக்களுடைய ஆரோக்கியத்துக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலா எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இயற்கை விவசாயமும் செஞ்சுட்டு இயற்கை விளைபொருள் விற்பனையும் செஞ்சுட்டு இருக்க உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை நம்ம நேயர்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறதுலயும் நமக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை பத்தி சொல்லுங்க.
என் பேரு செல்வராஜுங்க. ஆலாந்துறை கிராமம் முகாசிமங்கலம் அப்படிங்கிற இடத்துல என்னோட பண்ணை இருக்கு. நான் முதல்ல கெமிக்கல் ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை விவசாயத்துக்கு ஆரம்பித்தேன். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மாழ்வார் மீட்டிங்கில் நான் எதேச்சியை கலந்துக்க வேண்டியது நண்பர் ஒருத்தர் கூப்பிட்டு போனார். நம்மாழ்வார் சொல்கிறத வச்சு ரசாயன விவசாயத்தில் எவ்வளவு கெடுதல் இருக்குதுன்ட்டு பேசினார். அதுலேருந்து நான் வந்து மனசு மாறி சரி நம்மளும் இயற்கை விவசாயத்துக்கு போவோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் போனேன். இயற்கை விவசாயத்துக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வந்து லாபம், பண்ணையில் லாபம் வர்றதை விட என்னை வந்து உடல் நலம் தான் வந்து முதல்ல நினைக்கிறேன். எனக்கு என்னோட குடும்பத்தாரும் நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை விவசாயம் ஆரம்பித்ததுக்கு பிறகு யாருமே மருத்துவர்கிட்ட இதுவரைக்கும் போனது கிடையாது. பொதுமக்கள் வாங்கி சாப்பிட்றது நல்லது தான், அவங்களுக்கு பரவாயில்ல. ஆனால் இயற்கை விவசாயத்துக்கு போகணுங்கும் போது உங்களுக்கு விவசாயிகளுக்கு கொஞ்சம் லாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து கொஞ்சம் உற்பத்தி குறையத்தான் செய்யுங்க. குறையும்னா ஒரு கிட்டத்தட்ட 40% 50% தான் உற்பத்தி வரும். நம்ம அதையெல்லாம் பார்க்காம நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், சுற்றுப்புறம் இதெல்லாம் பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு விவசாயமும் இயற்கை விவசாயத்துக்கு வந்தாகணும். வரும்போது பொருள் இழப்பு, பணம் வந்து கிடைக்காது, பல கஷ்டம் வரும். அதையெல்லாம் தாங்கி நிற்கிறதுனா இயற்கை விவசாயத்துக்கு வரலாம். அப்புறம் நான் வந்து இயற்கை அங்காடி ஆரம்பித்தது வந்து எப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு போக மீதியை வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இதைய வந்து இவ்வளவு கெடுதல் இருக்குது கெமிக்கல் விவசாயத்தில் வர்ற காய்கறிக்கும் நம்ம காய்கறிக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அறிமுகப்படுத்துறது தான் வந்து நான் இப்போ மெயினாக இருக்கிறேன். கடையில் வந்து பெருசாக எனக்கு லாபம்னு சொல்ல முடியாது. இது வந்து மக்களுக்கு எவ்வளவு பாதிக்குது இந்த ரசாயன விவசாயத்தில் வர்றது அப்படின்ட்டு அறிமுகப்படுத்துறது தான் இருக்கிற அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. இப்போ வந்து என்னோட வாழைப்பழம், மொத்தம் மாம்பழம், கீரைகள் எல்லாமே வாங்கிட்டு போகிற மக்கள் வந்து திருப்பி திருப்பி வர்றாங்க, வேற எங்கேயும் வாங்கறது இல்லை. அந்த என்னோட சுவை கெமிக்கல் இல்லாதப்போ சுவையை மாறுபட்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது திருப்பி எங்ககிட்ட கடைக்கே தான் வர்றாங்க. இருந்தாலும் பெரிய ஒரு கடையில் வந்து ஒரு லாபம் நோக்கம் இதுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு அப்படித்தான் இருக்கு. நான் கடை ஆரம்பிச்சு வந்து போன ஜனவரியில் ஆரம்பிச்சது, இப்போ 11 மாசம் முடிஞ்சாச்சு. பார்க்கலாம் இன்னும் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து இதுக்காக வந்துட்டே இருக்கேன். இதுக்கு லாபம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் நிக்க போறதில்ல. விவசாயம் பண்ற வரைக்கும் அங்காடி இருக்கு, கண்டிப்பா இருக்கு.
சரிங்க. அதாவது இயற்கை விவசாயம் செஞ்சு அந்த பொருட்களை நீங்களே வந்து இயற்கை விளைபொருள்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த இயற்கை விளைபொருள் அங்காடி வச்சிருக்கதா சொல்றீங்க. இப்ப அதுக்கு முன்னாடி நம்ம இயற்கை விவசாயம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்க என்னென்ன எல்லாம் வந்து உங்க தோட்டத்துல இயற்கை முறையில சாகுபடி பண்றீங்க? இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கும்போது என்ன முறைகளை நீங்க பின்பற்றீங்க?
இயற்கை விவசாயத்துல வந்து பயிர் வந்துங்க தென்னை, வாழை, கரும்பு, அப்புறம் காய்கறி பயிர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கீரை, தக்காளி, சின்ன வெங்காயம், இன்னும் வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து வேற பயிர் மாற்று பயிர் பண்ணுவேன், ராகி போடுவேங்க, சோளம், அதாவது பல பயிர் பண்ணிட்டு இருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு நிலம் வந்து ஒதுக்கிக்கிறேன்னா இப்போதைக்கு ஒரு 10 ஏக்கரா தான் செய்ய முடியுதுங்க. முன்ன வந்து 15 ஏக்கரா பண்ணிட்டு இருந்தேன், பால் பற்றாக்குறையினால ஒரு 10 ஏக்கர் பண்ணிட்டு இருக்கிறேன். வந்து அதுக்கு என்ன இயற்கை விவசாயத்துக்கு வந்து எப்படி பண்றதுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கால்நடை வேணுங்க. வந்து அது கால்நடைன்னா நம்மளுக்கு நாட்டு பசு, காங்கேயமோ அல்லது ஏதோ ஒரு நாட்டு பசு வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும், இல்லைன்னா இயற்கை விவசாயத்துக்கு வர முடியாது. ஒரு ஒரு 5 ஏக்கர் இருந்ததுன்னா ஒரு 2 மாடு வேணுங்க, 2 மாடு கண்டிப்பா வேணும். அதனோட மூத்திரம், சாணி, அதை வச்சே நம்ம அந்த 5 ஏக்கராவை மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 ஏக்கரா இருந்துச்சுன்னா ஒரு 4 மாடு வேணுங்க. அதை வச்சு நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்க, நேரம் வந்து பார்க்கலாம், பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி பண்றேன் என்னன்னு சொல்ல முடியும். உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க நேரடியாக நேரில் வந்தீங்கன்னா நான் எல்லாமே சொல்லி தருவேன், உங்களுக்கு எல்லா காட்டம் செய்வேன், நீங்க நேரடியாக கண் கூட பார்க்கலாம் என்னோட நிலத்தை, பயிர்களெல்லாம் பார்க்கலாம்.
இப்போ பொதுவாக இயற்கை விவசாயம் அப்படின்னாக்கா என்ன முக்கியமா என்னென்ன கருத்து சொல்றாங்கனாக்கா, இந்த ரசாயன உரங்களை போடாதீங்க அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது பூச்சி மருந்துகள், பூச்சி மருந்துகள் வந்து அடிக்கும் போது பூச்சிகள் கட்டுப்படுத்தப்பட்டாலும் அந்த நஞ்சு வந்து பயிர்கள்ல எஞ்சி இருக்கு, அந்த எஞ்சிய நஞ்சு உள்ள போகும்போது நிறைய உடல் நல குறைவுகளை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப ஒரு பயிர் சாகுபடி செய்யும் போது நீங்க வந்து இப்போ மாடுகள் வச்சிருக்கீங்க, அந்த அதனுடைய சாணம், கோமியம் இதெல்லாம் பயன்படுத்தி விவசாயம் பண்றீங்க, அது இல்லாம சாதாரணமாவே அந்த நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடிய ரகங்களை பயிர் செய்யணும்னா அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தாதான் நல்லா அது வந்து முழுமையான மகசூல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம பல்கலைக்கழகத்துல இருக்கிற பேராசிரியர்கள்லாம் நிறைய அறிவுரைகள், ஆலோசனைகள் விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படிங்க அந்த வெறும் மாடுகளை மட்டுமே வச்சு அந்த பயிருக்கு தேவையான உரம்ங்கிறத கொடுக்க முடியுமா?
நல்ல கேள்விங்க. இது வந்து மாடுகளை வச்சு ஒரு ஹைபிரிட் வெரைட்டி வந்து போட்டு முழு ஈல்டு எடுக்க முடியாது கண்டிப்பா நான் சொல்லுவேன். அப்படி வந்து இயற்கை விவசாயத்துல வந்து உங்களுக்கு முழு பலன் எடுக்கிற மாதிரி இருந்தா இந்நேரம் நாடே இயற்கை விவசாயத்துக்கு திரும்பி இருக்கணும். இப்ப வந்து ஊருக்கு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க, ஆனா வர முடியாதுங்க. இயற்கை விவசாயத்துக்கு வந்து நம்மளுக்கு அரசு வந்து எந்த சலுகையும் இது வரைக்கும் கிடையாது, அதுல வந்து விளைச்சல் ரொம்ப கம்மின்னு நான் ஆணித்தனமா சொல்லுவேன். நான் 7 வருஷமா பண்ணிட்டு இருக்கேங்க. முதல்ல ஈல்டு ரொம்ப கம்மியா இருந்தது, இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனா 50%க்கு மேல இயற்கை விவசாயத்துல பலன் எடுக்க முடியாது. யாரோ ஒருத்தர் 2 பேர் எடுக்கல பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கால சூழ்நிலை, பருவ நிலைக்கு வந்து தகுந்த மாதிரி பயிர் அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு தானே ஈல்டு வரும். அதை வச்சுட்டு நாம முழு பலனை எடுக்க முடியாது இயற்கை விவசாயத்துல கண்டிப்பா. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், செயற்கை விவசாயத்து விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி யூரியா காம்ப்ளெக்ஸ் மருந்தெல்லாம் இவ்வளவு அடிச்சு பண்றீங்களே, வாங்குற மக்கள் என்ன ஆவாங்கன்னா யாரோ என்னமோ ஆயிட்டு போகுது நம்மளுக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. நான் சொன்னேன், யாரோ என்னமோ வெளியே வாங்குறவங்க மட்டும் பாதிக்கிறாங்கன்னு நினைக்காத, முதல் பாதிக்கிறது நீங்க தான். நீங்க அந்த மருந்து யூஸ் பண்ணும்போது, கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது நீங்க தான் முதல் பாதிக்கிறீங்க, ரெண்டாவதா பொதுமக்கள் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கொஞ்சம் சிந்திக்கிறாங்க இதை பத்தி. ஆமா, நம்ம உடல் நலத்தை பார்க்கணும், மத்தவங்களை வந்து நம்ம மத்தவங்க எப்படியே போயிட்டு போறாங்கன்னு நம்ம நினைக்க முடியாதுன்ட்டு இப்ப கொஞ்சம் சில விவசாயிகள் சிந்திச்சுட்டு எங்கிட்ட நிறைய வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திடீர்னு அவங்க மாற மாட்டாங்க, குறைஞ்சது ஒரு 5 டைம் வந்தாவது நம்ம போய் சொல்லணும். அவங்க ஆர்வம் உள்ளவங்க வர்றாங்க இல்லைன்னா, நான் போய் நிறைய விவசாயிகிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னோட இப்ப முழு நேரத்தையும் நான் விவசாயத்திலையும் அங்காடியும் காட்டுறது இல்லை, நிறைய இயற்கை விவசாயத்துக்கு மாத்திரக்கு நான் நிறைய விவசாயிகிட்ட பேசிட்டு இருக்கேன், செஞ்சிட்டு இருக்காங்க.
சரிங்க, இப்போ இயற்கை விவசாயத்துல அந்த அளவுக்கு அதாவது நம்ம முழுமையான மகசூலையும் லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது, குறைஞ்சுதான் ஆகும் அப்படிங்கறது உங்களுடைய அனுபவம் நீங்க சொல்றீங்க. ஒரு 10 ஏக்கர் வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் செய்ய முடியுது அப்படின்னு. இப்போ நிறைய நிலம் வச்சிருக்கிறவங்க அப்படிங்கும் போது 10 ஏக்கர் பண்ணலாம், அல்லது இன்னும் கூட முடிஞ்சாலும் பண்ணலாம், குறைவா கூட பண்ணிக்கலாம். ஆனா 2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அந்த மாதிரி குறைஞ்ச அளவு நிலம் வச்சுட்டு, அதாவது வாழ்வாதாரமா அந்த குறைஞ்ச நிலம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிற விவசாயிகள் எப்படிங்க இயற்கைக்கு போக முடியும்?
இப்போ நீங்க கேட்டீங்க 2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சிட்டு இருக்கிற விவசாயிகள் எப்படி இயற்கை விவசாயம் பண்றதுன்னு கேட்டீங்க. இயற்கை விவசாயம் 2 ஏக்கர் வச்ச 1 ஏக்கர் கண்டிப்பா பண்ணலாம். ஒரு குடும்பம் வந்து நிம்மதியா அவங்களுக்கு சாப்பிட்டு அவங்க குடும்பம் சாப்பிட்டது போக பின்னே 2-3 குடும்பத்துக்கு ஒரு 5-10 குடும்பத்துக்கு வெளியே நீங்க கொடுக்கலாம். ஒரு மாதிரி பண்ணை வந்து நான் 2 ஏக்கர் வச்சிருக்கிறேங்க. அதுக்குள்ள வந்து வீட்டை சுத்தியும் வந்து 2 ஏக்கர் அது வந்து நான் எல்லா பயிரும் பண்ணிருக்கிறேன். அதுல அது 2 ஏக்கர்ல என்னோட குடும்பத்துக்கு வந்து அந்த 2 ஏக்கர்லயே என்னால வருமானம் எடுத்து அதுல வந்து நான் குடும்பம் நடத்த முடியும். 10 ஏக்கர் பண்ற அங்காடி வச்சிருக்கேன், அதை விற்பனைக்காக கொண்டு போறேன். நீங்க வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருந்தாலும் கண்டிப்பா வந்து அதை வந்து இயற்கை விவசாயம் பண்ணி அந்த பொருள் எடுத்து இயற்கை அங்காடிக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்டுக்கலாம், தாராளமா பண்ணலாங்க. நம்ம வந்து வசதி வாய்ப்புன்னு நீங்க நினைக்கலாம். வந்து ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஆபீஸர் ஒரு 10 மணி நேரம் வேலை செய்யறாரு, அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒரு உழைப்பு வந்து கடுமையா வேணுங்க. இயற்கை விவசாயத்துல செயற்கை விவசாயத்துல நீங்க 10 மணி நேரம் நிலத்துல உழைச்சா நீங்களும் வந்து பங்களா வச்சிருக்கலாம், கார்ல போகலாம், ஆனா கடுமையான உழைப்பு வேணும். நீங்க வந்து தோட்டத்துக்கு வந்து கூலியாள் போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு வந்தீங்கன்னா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி சாத்தியமா வந்து நான் எப்போ கார் வாங்குறது பங்களா இருக்கு அவங்க வேலைக்கு போறவன் தான் நல்லா இருக்கான் விவசாயி இப்படியாவது இருக்கான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் வந்து அதுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம், நான் வந்து இன்னைக்கு வந்து இப்படி இருக்குன்னு வந்து நேரா பாத்தீங்கன்னா தெரியும். நான் வந்து 2 ஏக்கர்ல இருந்து தான் நான் 10 ஏக்கருக்கு வந்திருக்கிறேன். ஆனா என்னோட கடுமையான உழைப்பு நீங்க நேரா வந்து பாத்தீங்கன்னா தெரியும் என்னோட உழைப்பு எவ்வளவு நான் இது பண்ணி நான் முன்னுக்கு வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு நேரா சொல்லுவேன்.
குறைந்த அளவு நிலம் இருக்கிறவங்களும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றீங்க. அப்புறம் இப்ப நீங்க சொல்லும் போது இந்த நீங்க விளைவிச்ச பொருளை வந்து இயற்கை அங்காடி வச்சு விற்பனை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ மற்ற உழவர்களையும் இதுக்கு ஊக்குவிக்கிறதாகவும் சொன்னீங்க. அந்த மாதிரி உழவர்கள் தனியா ஒவ்வொருத்தரும் அங்காடி வைக்கணும் அப்படின்னாக்கா அதற்காக ஒரு நேரம் இடம் அந்த வேலை எல்லாமே வந்து செலவு செய்ய வேண்டியிருக்கு. இப்ப அப்படி இல்லாம நிறைய உழவர்கள் இந்த இயற்கை முறையில விளைவிக்கிறாங்க பொருட்களை அப்படின்னாங்கன்னா இப்ப உங்ககிட்ட வந்து உங்களுடைய அங்காடியில அவங்களையும் ஒருங்கிணைச்சிட்டு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா?
இப்போ இயற்கை அங்காடியில வந்து மத்த விவசாயிகளை ஒருங்கிணைப்பு வந்து இது வரைக்கும் இல்லை. இது ஒருங்கிணைச்சு பாக்குறதுல வந்து நான் என்னோட சிறுவாணி இயற்குழவர்கள் சங்கம்னு நான் ஒன்னு வச்சிருக்கிறேன், அதுக்கு நான் தான் தலைவர். இப்ப வந்து இயற்கை அங்காடி வந்து ஒருங்கிணைந்து பண்ணலாம்னு சொல்லி பேசிச்சு வந்து ஒவ்வொரு விவசாயி ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க, அது வந்து நடக்கல. அதனால நான் தனியா அங்காடி ஆரம்பிச்சுட்டேன், இன்னும் 2 விவசாயிகளும் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப மொத்தம் 3 கடை இருக்கு எங்க சங்கத்துல. வந்து அந்த 3 கடையில வந்து மத்த 10 விவசாயிக சப்ளை கொடுக்கறாங்க. அந்த மாதிரி நீங்க யாரு இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சாலும் நீங்க கடையா ஆரம்பிக்கணுங்கிறது இல்ல. கோயம்புத்தூர்ல எடுத்தீங்கன்னா ஒரு 15 கடை இருக்கு. இப்போ அந்த நீங்க 15 கடைக்கு நீங்க சப்ளை கொடுத்தா போதும், நீங்க கொண்டு போனீங்கன்னா போதும், அவங்க வாங்கிக்குவாங்க, நல்ல விலை கொடுத்து வாங்குறாங்க. அங்காடிக்கு வந்து கொண்டு போய் சேர்த்த வேண்டியது உங்க பொறுப்பு. அப்படி கொண்டு போகும்போது உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கும், அப்பவே பணம் கொடுத்துட்றாங்க. நீங்க தாராளமா இயற்கை விவசாயம் ஆரம்பிக்கலாம். ஆனா பெருசா வந்து உங்களுக்கு வந்து பல்கா எடுக்கிற மாதிரி எந்த அங்காடியும் இன்னைக்கு இல்லை. 100 கிலோ 200 கிலோ எடுக்கிற மாதிரி ஒன்றும் அந்த அளவுக்கு வளரல அங்காடிகள். வந்து பொதுமக்கள் ஒன்றும் அந்த வாங்கக்கூடிய சக்தி குறைஞ்சுதான் இருக்கு. இப்போ இதே போக போக கொஞ்சம் அதிகமாகும். இப்போ வந்து நீங்க ஒரு 20 கிலோ கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, யார் இந்த 20 கிலோ எடுத்துட்டு போய் கொடுத்து அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க 20 கிலோ எடுத்தீங்கன்னா அதை 200 கிலோ அடுத்த வருஷம் 6 மாசத்துல 1 வருஷத்துல ஆகறக்கு வாங்கறக்கு நானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து வெளியே நிறைய வாண்டட் இருக்கு. இப்போ வந்து உற்பத்தி இல்லாதனாலதான் நான் வந்து வெளியே அனுப்புறது இல்ல. இப்போ வந்து அடுத்த 2 மாசத்துல நான் வெளியே சென்னை பெங்களூர் இங்கெல்லாம் அனுப்பலான்ட்டு இருக்கிறேன். அப்படி வந்து அனுப்பும் போது இப்போ நிறைய விவசாயி இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து உற்பத்தி குறைஞ்சுதான் இருக்கு, அதே நேரத்தில் வாங்குற மக்கள் வந்து கம்மியா தான் இருக்காங்க.
அதாவது இந்த இயற்கை வழியில விளைந்த பொருட்கள் உடலுக்கு நல்லது, அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விழிப்புணர்வு இன்னும் குறைவாதான் இருக்கு மக்கள்கிட்ட அப்படின்னு சொல்றீங்க. அத பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நீங்க ஏதாவது முயற்சிகள் செய்யறீங்களா?
விழிப்புணர்வுங்கிறது வந்து அரசு அப்பப்போ செய்தித்தாள்ல மத்த பிரைவேட் இதுல எல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நான் வந்து விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு நான் இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய கூட்டங்கள் போட்டிருக்கிறேன். என்னோட செலவுல சொந்த செலவுல நிறைய விவசாயிகளை கூப்பிட்டு அறிமுக விழா மாதிரி பண்ணிருக்கேன் மக்கள் இடத்துல வந்து. அதனால என்ன கெடுதல் வருது, நிறைய மக்கள்கிட்ட ஒரு துண்டு பிரசுரத்துல வந்து நோட்டீஸ் மாதிரி அடிச்சதுல நிறைய விநியோகம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவங்க வந்து அதை பாக்குறதோட சரி, அந்த செய்தி வந்து அதோட அப்படியே விட்டுறாங்க. அவங்க வந்து உண்மையா அனுபவிச்ச மக்கள் தான் அதுக்கு வந்து இந்த கெமிக்கல் அடிச்ச பொருள் வந்து இவ்வளவு ஒரு மோசம் அப்படின்னு ரொம்ப தெரிஞ்ச மக்கள் தான் வந்து அதை வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அதை வாங்கி பாக்குறதோட சரி, நாம பேசுறது சரின்னு கேட்டு போறதோட சரி, அது வந்து ஆழ்ந்து சிந்திச்சா தான் வந்து உங்களுக்கு தெரியும். எங்களை போல இருக்கிற குடும்பங்கள், ஒரு இயற்கை விவசாயம் பண்ற குடும்பங்கள் எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யாருமே இன்னும் டாக்டர் கிட்ட போக மாட்டோம். போறக்கு வந்து நோயும் வர்றதில்லை, அப்புறம் எதுக்கு நாம டாக்டர் பாக்குறோம்? அந்த மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து மாத்திரை இதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னா நீங்க இயற்கை விவசாயத்துக்கு வரணும். விவசாயிகளா இருந்தா, பொதுமக்களா இருந்தா இயற்கை பொருட்களை வாங்கி சாப்பிட்டா குழந்தைகள்ல இருந்து உங்களுக்கு உடல்நலம் எந்த விதத்திலையும் பாதிக்காது. அதுக்கு நான் உண்மையா 100%க்கு 100% கேரண்டியா சொல்லுவேன். அது வந்து எப்படி சாப்பிடுறது, எங்க சாப்பிடுறது அப்படின்னு சொன்னா எங்களை கேட்டா எங்க கூட பேசுனாதான் தெரியும். நீங்க வந்து ஒரு நடை வாங்கிட்டு போயிட்டு பேசாம இருந்துட்டா அது தெரியாது. வந்து நீங்க தொடர்ந்து வாங்கிட்டு இருந்தா 2 நிமிஷம் 5 நிமிஷம் அங்காடியில பேசுங்க, வாங்க. அதுக்கு வந்து எந்த தயக்கம் கிடையாது. அதனால என்ன கெடுதல், எவ்வளவு பொருட்கள், ரசாயன மருந்து எவ்வளவு இருக்குதுன்ட்டு மக்கள் வந்து அதைய சிந்திச்சு பாக்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இயற்கை அங்காடிக்கு வாங்க, ஒவ்வொரு அங்காடியிலயும் பேசுவாங்க, சொல்றோம்.
சரிங்க, மக்கள் வந்து ஒரு சிலர் தான் வாங்குறாங்க, ஒரு தடவை வாங்குறாங்க அப்புறம் அப்படி மறந்துடுறாங்க, விட்டுடுறாங்க, அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றீங்க. இப்ப உங்ககிட்ட தொடர்ச்சியா இந்த பொருட்கள் வாங்கக்கூடியவங்க, அதாவது கஸ்டமர், ரெகுலர் கஸ்டமர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்ககிட்ட யாரும் தொடர்ந்து வாங்குறாங்களா?
நான் அங்காடி ஆரம்பிச்சு 10 மாசம் ஆச்சுங்க. ரெகுலர் கஸ்டமர்னு பார்த்தா அவங்களுக்கு 5 கஸ்டமர் தான் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் வர்றாங்க, ஒரு வாரத்துல ஒரு டைம் வர்றாங்க, அப்படியே போயிடுறாங்க. இங்க விலை கம்மியா கிடைக்குதோ அப்படி பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி இருந்ததுன்னா நான் வந்து அங்காடி நடத்துறது கஷ்டம்தான். ஒரு 10, 25, 30 கஸ்டமர் இருந்தா தான் ஒரு சிட்டில வந்து மருதமலை மெயின் ரோட்ல வந்து வடவெள்ளியில கடை வச்சுக்கிறதா எனக்கு வாடகை ஆள் எங்க போக்குவரத்து இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆகும்னு உங்களுக்கு தெரியாம இல்ல. நீங்க வந்து இது கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா தான் நாங்க வந்து அங்காடி நடத்த முடியும். இருந்தாலும் நாங்க ரொம்ப சிரமத்துலதான் இன்னைக்கு அத்தனை அங்காடி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு வேற வழி இல்லாம இல்ல, நாங்களும் வந்து அங்கேயே வித்துட்டு போயிடலாம், லோக்கல் மார்க்கெட்ல வித்துடலாம். இதை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்தி உற்பத்தி பண்ணி இதை வந்து ஒரு மக்களுக்கு போய் சேரணும்னு நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். அது வந்து மக்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா உங்களுக்கு வந்து இன்னும் விலை கம்மியாகவும் கிடைக்கும், தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கஸ்டமர் அதிகமாயிட்டா நான் உங்களுக்கு இன்னும் விலை கம்மியா கொடுப்போம், தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நேயர்களே, இயற்கை விவசாயி ஏ செல்வராஜ் அவங்க சொன்ன விவரங்களை எல்லாம் கேட்டோம். இயற்கை வழியில பொருட்களை விளைவிக்கிறதோட மட்டுமல்லாம விளைவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவங்க சிரமங்கள் எடுத்துக்கிறாங்களோ அதே அளவு சிரமங்கள் அதை விற்பனைக்கு கொண்டு வரதுலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொதுமக்களாகிய நாம தான் அவங்க நமக்காக தான் இந்த மாதிரி நஞ்சற்ற உணவை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கறதுக்காக பாடுபடுறாங்க, அதை விற்பனைக்கு கொண்டு வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய ஆதரவையும் அவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த மாதிரி பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லீங்களா? இப்போ வந்து இயற்கை விவசாயிகள் இயற்கை விவசாயம் செய்யணும்னு வந்தாலும் அவங்க வந்து அதற்கான உதவிகள் எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இயற்கை விளைபொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அவங்களுடைய அங்காடிக்கு வந்தா நிறைய விவரங்கள் சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மக்களுக்காக செய்யறவங்களுடைய சேவைகளை நம்மளும் சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும். இப்போ நம்முடைய நிலையத்துக்கு வந்து அவங்களுடைய இந்த இடையறாத பணிகளுக்கு நடுவுல விவசாயம், விற்பனை இது ரெண்டு தவிர பொதுமக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்துறதுக்காக நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த வேலைகளுக்கு நடுவுல நம்ம நிலையத்துக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு இந்த விவரங்களை எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால நேயர்களாகிய உங்கள் சார்பாகவும் வானொலி நிலையத்தினுடைய சார்பாகவும் அவருக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்குவோம். நன்றி சார், வணக்கம்.
இப்ப வந்து நான் ஆரம்ப கட்டத்துல கோவை சமுதாய வானொலி நிலையத்துக்கு வந்து பழனிசாமி சார் அழைத்ததன் பேரில் வந்து கொஞ்சம் விஷயத்த அவங்ககிட்ட பேசிக்கிறேன். மறுபடியும் வந்து நான் தொடர்ந்து மக்களை வானொலி நிலையம் மூலமா சந்திக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். உங்களுக்கு வடவெள்ளியில வந்து மருதமலை மெயின் ரோட்ல திருமுருகன் நகர்ங்கிற இடத்துல வந்து அங்காடி இருக்கு. என்னோட கைபேசி என்ன சொல்றேங்க, 93 444 51 474. நீங்க எந்த நேரம் கேட்டாலும் என்ன பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். வணக்கம்.
இதுவரை இயற்கை வழியில் வேளாண்மை மற்றும் விற்பனை செய்து வரும் ஆலாந்துறை முகாசிமங்கலத்தைச் சேர்ந்த ஏ செல்வராஜ் அவர்களது அனுபவங்களை கேட்டோம். உழவர் பெருமக்களே, உங்களுக்கும் இது போன்ற வித்தியாசமான சாகுபடி அனுபவங்கள் இருந்தால் மற்ற நேயர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 04222431055.
தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே.